ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாரத பக்தி சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இரண்டாவது அதிகாரம் பக்தியின் மகத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து மொத்தம் 9 சூத்திரங்கள் இருக்கு. சரியா சொல்லணும்னா 33 33 சூத்திரங்களோட இந்த இரண்டாவது அதிகாரம் நிறைவடையுது. இப்போ நம்ம கடந்த முறை வந்து 30 சூத்திரங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு ஒரு 3 சூத்திரங்கள் பார்த்தோம்னா இந்த இரண்டாவது அதிகாரம் நிறைவாயிடும். இப்போ கடந்த வகுப்பில் 30வது சூத்திரம் பார்த்தோம் இல்லையா? அந்த 30வது சூத்திரம் என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வயம் பல ரூபத்தேதி பிரம்மகுமாரகா. பிரம்மகுமாரர் என்ற முனிவர் அது தானாகவே பலனாக இருக்கிறது என்று சொன்னார் அப்படின்ட்டு நாரத மகரிஷி சொன்னார். அது எப்படி தானாகவே பலனாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு அடையணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. அஜ்ஞானத்தினால நாம எதையோ அடையறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதாவது புரிதலற்ற தன்மையில நான் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு விவகாரத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறோம். அதை வந்து இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க பலன் அப்படின்னா, பல ரூபத்தை அப்படின்னா, பலன் இருக்கிற வார்த்தை தான் இங்க பலான்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல பலன்னா பலன். அப்ப இங்க வந்து பலன்னா என்னங்க அப்படின்னா, அன்புதான் பலன், ஆத்மாதான் பலன், அறிவு தான் பலன், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பலன்னா ஒன்று மட்டும்தானே இருக்கு, அதுவே தானே எல்லாமா இருக்கு, அதை அடையிறது தான் பலன். அப்ப இந்த பிறவி பலன் என்னங்க, பிறவி பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாம் உணர்வது, அந்த ஆத்மாவை அறிவது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவை உணர்வது, ஆன்மாவை உணர்வதுன்னு தான் அர்த்தமா எடுத்துக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க இந்த ஆன்மாவை உணர்வதற்கான பாதைகள் பலவாறாக இருக்கலாம். அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பல பாதைகள் இருக்கலாம். ஆனா அவைகளெல்லாம் சேருகின்ற இடம் வந்து ஒன்றுதானே. இப்ப நதிகள் வந்து பலவாறாக பல இடங்களிலிருந்து பயணிக்கலாம், ஆனா அதெல்லாம் சேர்ற இடம் கடல் தானே. இப்ப வெளியிருந்து நதி உற்பத்தி ஆகி வரும்போது நம்ம அதுக்கு காவேரி நதி, கங்கை நதி, யமுனை நதினு பேர் வச்சுக்கலாம். ஆனா அது கடலுக்குள்ள போய் கலந்த பிறகு எங்கெங்க காவேரி நதி, எங்கெங்க கங்கை நதின்னு கேட்டா யாராவது காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது மாதிரிதான் இங்க வந்து பாதைகள், சரியையில் இருக்கேன், கிரியையில் இருக்கேன், நான் யோகத்தில் இருக்கிறேன், ஞானத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா பலன் என்ன? நாம் ஆத்மாவா இருக்கிறோம் என்பதை உணர்வதுதான் பலன். அந்த பிரம்மம்தான் இங்க இருக்கிறது என்ற உணர்வதுதான் பலன். அப்ப இங்க என்ன பக்தின்னா என்னங்க? அன்பு. அன்புன்னா என்னங்க? ஆனந்தம். ஆனந்தம்னா என்னங்க? ஆத்மா. ஆத்மானா என்னங்க? அறிவு. அப்ப எல்லாம் ஒண்ணுதான். நம்ம மாத்தி மாத்தி சொல்றோம், அதாவது எப்படியாவது நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த வகையிலையாவது புரிஞ்சுக்கணும், அந்த இறைத்தன்மைய ஏதேனும் ஒரு வகையில புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ரிஷிகளால் கையாளப்படுகின்ற வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஆனா உண்மையில அது ஏதோ வார்த்தைக்கு கட்டுப்பட்டதா அப்படின்னா, இல்லை இல்லையா, நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டது தான் பிரம்மம். பிரம்மத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு அறிவுங்கிற பேர் சூப்பரா இருக்குங்க. நான் இனிமேல் பிரம்மத்தை அறிவு அறிவுன்னு தான் கூப்பிட போறேன் நம்ம வேணா சொல்லிக்கலாம். ஆனா பிரம்மம் அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆத்மான்னா சூப்பரா இருக்குங்க, நான் ஆத்மான்னு பேர் வச்சுக்கிட்டோமானா வச்சுக்குங்க, சிவமன் பேர் வச்சுக்கிட்டோமா வச்சுக்குங்க. ஆனா அதெல்லாம் வந்து அந்த பிரம்மம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அது நாமத்துக்கும் ரூபத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில அது மாத்திரமே இருக்கிறது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப உண்மையிலேயே வந்து அது எப்படிங்க, சத்து தான், அவ்வளவுதான், சத்து இருக்கு. அப்ப அந்த சத்து இருக்குது இருக்குதுன்னா அது எப்படி இருக்குதுன்னா, சித்தா இருக்குது அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கடந்த அத்வைத பாடங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு. அப்போ அந்த சித்து தான் எல்லாமா இருக்குதுன்னு நம்ம அடையும் போது அந்த ஆனந்தம் நமக்குள்ள மலர்றதுதான் சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தைக்கும் நான் விளக்கம் கொடுத்தேன். அப்ப இங்க நாரதர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பக்தின்னா ஏதோ ஒரு அடையக்கூடிய விஷயம் அல்ல, பக்தினாலே மோட்சம் தான். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்தி செஞ்சு மோட்சத்தை அடைய போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பக்திங்கிற வார்த்தைக்கே மோட்சம்னு தான் பொருள். மோட்சம்னா என்னங்க? விடுதலை தான், லிபரேஷன் தான். அப்போ யாருக்கு விடுதலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டுக்கு தான் விடுதலை. மனசு தான் வந்து எல்லா விஷயங்களும் இழுத்து போட்டுக்கிட்டு, நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் பக்தன், நான் யோகி, நான் ஞானி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கும். அப்படி சொல்கிறதெல்லாம் மைண்டு தானே. இப்போ ஒரு மைண்டு வந்து தன்னை பக்தன்னு சொல்லும், இன்னொரு மைண்டு வந்து தன்னை யோகின்னு சொல்லும், இன்னொரு மைண்டு வந்து தன்னை ஞானின்னு சொல்லும். ஆனால் எல்லாமே மைண்டு தான். அதாவது அது அதனுடைய ஈகோவை வெளிப்படுத்துது. எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், பகவத்கீதை தெரியும், நான் ஞானிங்கோ. இன்னொன்று எனக்கு எதுவுமே தெரியாது, இறைவனை தான் தெரியும், நான் பக்தி பண்ணுறேங்கோ. ஆனால் என்ன பண்ணாலும் அது இருமைகளில் இருக்குங்கிறத புரிய வைக்கிறார். அப்படி புரிய வச்சுட்டு, அது தானாகவே இருக்குப்பா, அதை நீ என்னத்துக்கு போய் அடையிறதுக்கு அது இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறத பிரம்மகுமாரர் சொன்னார் அப்படின்னு சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட அது எப்படி இருக்கு? அறிவா, அன்பா, உணர்வா, இப்படி தான் இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ பக்திங்கிறது ஏதோ ஒரு தனியான ட்ராக்கு, அதை நான் அடையிற போது ஒரு மோட்சம் எனக்கு அனுபவமாகும், அதன் மூலமாக நான் ஏதோ ஒரு ஆனந்தத்தை அடைய போகிறேன், அந்த ஆனந்தத்தில் நான் அப்படியே புலங்காங்கிதம் அடைய போகிறேன், அப்படி இப்படின்னு மைண்ட் எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கிறத இந்த 30வது சூத்திரத்திலையும் புரிய வச்சுட்டார். அப்போ இதில் வந்து நம்ம 31 என்ன சொல்கிறாருன்னு பார்த்து இன்றைக்கு 33 சூத்திரத்தோட இந்த 2வது அதிகாரத்தை நிறைவு செய்வோம். இப்போ 31 என்ன சொல்கிறாருன்னா, ராஜகிரக போஜனா திசு ததைவ திருஷ்டத்துவாத். அதாவது ராஜ கிரக போஜனாதிசு ததைவ திருஷ்டத்துவாத் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இந்த சூத்திரத்தின் மூலமாக. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ராஜா வீட்டில் ராஜபோக உணவு. இப்போ ராஜா வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குமா? இப்போ ராஜா வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நம்ம வீட்டில் போடுற மாதிரியே சாப்பாடு போடுவாங்க. அங்கே போய் உக்காந்த உடனே அறுசுவை உணவுகள், பலதரப்பட்ட விதவிதமான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கும். சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு வயிறில் இடம் இருக்காது, அவ்வளோ தூரம் பயங்கரமான உணவுகளை பரிமாறுவாங்க. அதுதான் ராஜபோக உணவு, ராஜா உணவு. அது மாதிரி ஒரு ராஜாவின் அரண்மனைக்கு நம்ம சென்று அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு, அந்த ராஜபோக வாழ்க்கை, வசதி, மரியாதை, இது எல்லாம் நம்ம அடையணும்னு மனசு நினைக்குது. வெளியே அதை தேடுறோம். அதாவது நம்ம வந்து சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ நம்ம வாழ்க்கைக்கும் ராஜாவுடைய வாழ்க்கைக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நாம் என்னங்க சாதாரண சைக்கிளில் போகிறோம், அவர் என்னங்க காஸ்ட்லி காரில் போகிறாரு. அப்புறம் ரெண்டாவது, நம்ம வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு, குடிசை வீடு, அவரோ பெரிய அரண்மனையில் இருக்காது. நம்ம உணவோ ஒரு பழைய சோறு, இல்லை ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றோம், அவரோ தினசரி அறுசுவை உணவு. ரெண்டாவது, நம்மளை ரோட்டில் சைக்கிளில் போனால் ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். நம்ம சைக்கிளில் போனால் எவனாவது நம்மளை சீண்ட கூட மாட்டேங்கிறான். ஆனால் ராஜா காரில் வந்தால் போகிற வர்றவங்களாம் விழுந்து விழுந்து கும்பிட்றான். அப்போ பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு மரியாதை, ராஜ மரியாதை, ராஜ வாழ்க்கை. ஆனால் நம்ம வாழ்க்கையோ ஒன்றும் இல்லை. அப்போ இப்படி மைண்டு வந்து கம்பேரிசன் பண்ணுது. ஏன்னா ராஜ வாழ்க்கை, ராஜ கிரகம் அப்படிங்கிற நிலை. ஆனால் இங்கே வந்து நாரதர் அதை ஏன் கம்பேர் பண்ணுறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு ராஜ கிரகம் இருக்கு இல்லையா, ராஜ வாழ்க்கை, அதுதான்ப்பா பராபக்திங்கிறார். நீ வந்து சாதாரண பக்தி பண்ணிட்டு, நீ கடவுள் இப்படி அப்படி, ஒரு ஊதுபத்தி காட்டினா போதும் கடவுள் மகிழ்ந்துடுவார், ஒரு கற்பூரம் காட்டினா கடவுள் மகிழ்ந்துடுவார் அப்படின்னு நீ பக்தி செய்கிற. இன்னொருத்தான் அதை விட பிரம்மாண்டமாக கடவுளுக்கு வந்து லிட்டர் கணக்கில் பாலை ஊற்றுறான், இருக்கிறதுலே காஸ்ட்லி மாலை, எவ்வளோ ஒரு 5000 ரூபா போட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்தான் விக்கிரகத்துக்கு போட்டு அழகு பார்க்குறான். அவன் வசதிக்கு அவன் அப்படி கடவுளை வணங்குறான், அருமையாக செலவு பண்ணுறான், அந்த செலவெல்லாம் கணக்கே இல்லை, அப்படி காசை வாரி இறைக்கிறான். ஆனால் நாம் வந்து வெளியே போகிறோம், இன்னைக்கு சாமிக்கு ஒரு பூ வாங்கி போடலான்ட்டு. எங்கே எவ்வளோங்க முளம்? 25 ரூபா. 25 ரூபா ஒரு முளம், சரி அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறோம். ஏன்னா நம்மளால 25 ரூபா போட்டு கூட ஒரு முளம் வாங்கி போடுறதுக்கு முடியல. நம்ம நிலைமை அப்படி, அவன் நிலைமை இப்படி. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸோட பக்திகள் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஆனால் இங்கே நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஆடம்பரமாக பக்தி செஞ்சாலும், நீ வந்து எனக்கு எதுவுமே செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டாலும், இந்த ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் இறைவன் இருக்கான். ஏன்னா பராபக்தியில இறைவனுடைய நிலை என்ன அப்படின்னா, வெறும் அன்பு மாத்திரம்தான். நீங்க வெளியில என்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் இறைவன் மயங்க மாட்டான். நீங்க வந்து அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ராஜா வந்து 5000 ரூபா போட்டு ஒரு மாலை வாங்கி போடுறாரு, நீங்க 25 ரூபாய்க்கு கூட மாலை வாங்கி போட முடியல. உங்களுக்கு இது குறை, அவனுக்கு அங்க நிறை. ஆனா இந்த நிறை குறைக்குள்ள இறைவன் மாட்டுவது கிடையாது. அதுதான் இறைத்தன்மை. இறைத்தன்மை வந்து எப்பயுமே ஒன்னு நிறைவா இருக்கு, ஒன்னு குறையா இருக்குன்னு சொல்லாது. அது பேலன்ஸ்டா இருக்கு. வேண்டுதல் வேண்டாமையிலான், ஒன்னு வேணும் ஒன்னு வேண்டான் அப்படின்னு இறைவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் இதுக்கெல்லாம் சம்பந்தப்படாம இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைத்தன்மையில தான் பக்தி இருக்கு. அந்த பக்தி தான் அன்பு, அந்த அன்பு தான் உணர்வு, அந்த உணர்வு தான் இங்க எல்லாமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை என்னப்பா போய் அடையறதுக்கு இருக்கு. அந்த நிலையில சாந்தி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, நிறைவு இருக்கு, பூரணம் இருக்கு. அதை தனியாக தேட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். ஏன்னா ஏற்கனவே நீ அந்த நிலையில்தான் இருக்கிறாய், ஆனால் நீ அதை ஏதோ தேடி அடையப் போகிறேன், அதை செய்யப் போகிறேன், இதை செய்யப் போகிறேன் என்று துயரப்படுகிறாய் என்று புரிய வைக்கிறார். அதனால நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ அடைய போறேன், நான் சாந்தி தேடி ஓடுறேன், அமைதி தேடுறேன், இப்படி போனா எனக்கு இப்படி ஞானம் வந்துடும், அப்படி போனா எனக்கு பக்தி வந்துடும், அது இதுன்ட்டு மைண்டுக்குள்ள எத்தனை விஷயங்களை உள்ள போட்டுக்கிட்டு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் விட்டாலே போதுங்க, உங்களுக்குள்ள தானாகவே அமைதி வந்துடும், பூரணத்துவம் வந்துடும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப இதுதான் நம்ம அத்வைத வேதாந்தத்திலையும் பார்க்கிறோம். மனமற்ற நிலை அப்படின்னு நம்ம வேதாந்த பாடங்கள்ல சொல்லும் போது, மனசுல தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விட்டீங்கன்னா போதும், ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களை இறக்கி வச்சிட்டீங்கனாலே மிகப்பெரிய சுமை இறங்கிடுங்க. மிகப்பெரிய சுமை இறங்கிட்டாலே நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா வெயிட்ட தூக்கி தலையில வச்சுக்கிட்டே ஒரு ட்ரெயின்ல ஒருத்தன் போறான்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உதாரணம். அதாவது அவன் வெயிட்ட கீழே இறக்கி வச்சுட்டா டிடிஆர் வந்து அதுக்கு லக்கேஜ் போட்டுருவாரு, ஆனா நான் தலையில வச்சுக்கிட்டா லக்கேஜ் போட மாட்டாருன்னு நினைச்சு சுமந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இங்க உண்மை என்ன தெரியுமா, அவனை சுமக்கிறதும் ட்ரெயின் தான், அந்த லக்கேஜை சுமக்கிறதும் ட்ரெயின் தான். ஆனா அவனுக்கு என்ன நினைப்புனா, இதை நான் சுமந்துகிட்டு இருக்கேன், அதனால டிடிஆர் சார்ஜ் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிற மாதிரி நாம இங்க எதையோ எடுத்து சுமந்துகிட்டு நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, உங்களையும் அந்த விஷயங்களையும் சேர்த்து ஒன்னு சுமந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க இறைத்தன்மையா இருக்கு. அது உங்களையும் சேர்த்து தான் சுமந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னென்ன சுமந்துகிட்டு இருக்கீங்களோ அதுவும் அதுகிட்ட தான் இருக்கு. அப்ப நாம இதை புரியாம ஏதோ நம்ம உருவாக்குற மாதிரியும் நாம அதை தூக்கிட்டு சுத்துற மாதிரியும் நம்ம நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் நம்ம விட வேண்டியது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்க பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மையில கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல எடுத்து அனுபவிக்க வேண்டியது நமக்கு. ஆனா நாம அதை தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இது என்னது இது உன்னது அப்படின்ட்டு அந்த பேதமைகளை பண்ணிக்கிட்டு ரியாலிட்டிக்குள்ள சிக்கிக்கிட்டு எப்படி எப்படியோ வாழ்க்கையை ஓடுறோம். இதுதான் அஞ்ஞானத்துக்கு காரணமா அமையுது. அதனால பிரம்மகுமாரர் இப்படி சொன்னதை நல்லா மனசுல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு போன சூத்திரத்துல சொன்னார். இந்த சூத்திரத்திலையும் அதையே பிரீஃபா சொல்றார். அதுக்கு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ராஜ கிரக போஜனாதிசு ததைவ திருஷ்டத்வாத். அப்ப ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அரண்மனையிலே ஆடம்பரமான வீடு, அறுசுவை உணவு, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா அந்த வாழ்க்கை வந்து நம்ம அனுபவத்துல இல்லையே அப்படின்னு நமக்கு ஏக்கம் இருக்கலாம். ஆனா இங்க ஆல்ரெடி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். மனப்பான்மை தான் மாறி இருக்கிறதுனால அது ஏதோ உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்த ஒரு அனுபவமா நம்ம பார்க்கறதுனால நம்ம மனசு வந்து இப்படிதான் பார்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப இங்க வந்து இயற்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்துருக்கு. அதை எடுத்து அனுபவிக்கிறதுல அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்து மாறுதலுக்கு உட்படுத்திக்கிறாங்களே தவிர அதுல மாற்றங்களே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டா அங்கே நமக்கு உயர்வு தாழ்வு, இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற இருமை நிலை இல்லாம போயிடும் அப்படிங்கிறத இந்த சூத்திரம் மிக தெளிவாக நமக்கு விளக்குவதாக இந்த 31வது சூத்திரத்துல பார்க்கிறோம். அப்போ பக்தி என்பது ஒரு செயலால் கிடைக்கின்ற பலன் கிடையாது. அந்த நிலையிலே, அந்த அன்பு நிலையிலே நாம் எப்போதும் இருப்பது தான் உண்மையான பக்தி. அந்த உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினால் போதும், உங்களுக்கு எல்லாமே நிறைவா இருக்கும். அந்த போதுங்கிற மனசு இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு பொன் செய்யும் மருந்தாக மாறிவிடும். ஏன்னா நமக்கு ஏதோ வேணும் வேணும் அப்படின்னு தேட தேடத்தான் நமக்கு ஆசைகள் அதிகமாயிட்டே இருக்கு. எதையோ பிடிக்க போறேன், அடைய போறேன் அப்படின்னு ஆர்ப்பாட்டமா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. போதும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவு வந்துடும், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது அரண்மனை வாழ்க்கையை நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் பார்க்குறோம். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நம்ம இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது பசுமை நிறமா தெரியும். ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த பர்டிகுலர் ஏரியா தாங்க பசுமையாக இருக்கு, அந்த பக்கம்லாம் வாடி தான் கிடக்குது அப்படிப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்போ அவங்கவுங்களுடைய பார்வை தான் இங்கே வித்தியாசமாக இருக்க தவிர மற்றபடி மனோபாவங்களுடைய மாற்றங்கள் தான் இப்படியெல்லாம் நமக்கு காட்டுதுங்கிறத இங்கே இந்த சூத்திரத்தில் புரிய வச்சுட்டு நீ எதை தேடுகிறாயோ அந்த தேடும் பொருள் நீ தான் சொல்கிறதுல இப்போ நமக்கு என்ன தேவைங்க, நம்ம தேடுறது என்ன, கடவுளா சாந்தியா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு வந்து நான் பக்தியை தேடுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நீ பக்தியின் மூலமா என்ன அடைய போறேன்னு நம்ம கேட்போம். அப்போ பக்தியின் மூலமா நான் செல்வத்தை அடைய போறேன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் பக்தி பண்ணி நான் கடவுள்கிட்ட வந்து பணம் காசு வீடு வாசல் எல்லாம் வாங்கிக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ அந்த வீடு வாசல்னால நீ என்னத்தை அடைய போற அப்படின்னு கேட்டா சந்தோஷம்னு சொல்லுவான்ல. ஏன்னா எனக்கு இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னா எல்லோருமே தேடுவது ஒரு ஆனந்தத்தை தான். ஆனால் அந்த ஆனந்தத்தை டைரக்டாக நம்ம தேடுறது கிடையாது. நம்ம பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு ஆனந்தம்ங்கிறது என்னன்னு புரியணும்ல. ஆனந்தம்னா என்னங்க, ஒரு நிறைவு தானே ஆனந்தம். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிட்டா சந்தோஷம் அடைகிறீங்க, மனசு திருப்தி ஆகிடுது, அதான ஆனந்தம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருக்காரு, அவருக்கு கார் வாங்குற ஒரு சந்தர்ப்பம் வருது, காரை வாங்கிட்டாரு, அவ அளவில்லாத மகிழ்ச்சி, இப்ப நிறைவாயிட்டாரு, திருப்தி ஆயிட்டார், அவ்வளவுதானே. அப்ப இந்த நிறைவுக்காக கார் வாங்கலாமா இல்ல நமக்கு நிறைவு தான் வேணுமா, இதான கேள்வி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைவை கேட்கறது இல்ல, திருப்தியை கேட்கறது இல்ல, ஆனந்தத்தை கேட்கறது இல்ல. ஆனால் அதை கொடுக்கும்னு நினச்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே அதுதான். அதாவது கார் வாங்கினா நிறைவாயிடும் அப்படின்னு மனசு நினைக்குது, ஆனால் கார் வாங்கிட்ட பிறகு நிறைவு ஆயிடுதா, இல்லையே. என்ன ஆயிடுது, அந்த காரை வச்சுக்கிட்டு அப்போதைக்கு நிறைவாயிடுற மாதிரி சொல்லிக்குது, அதுக்கு ஒரு ட்ரீட் வைக்குது, வாங்க நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு மாசத்துலயே இதோட நல்ல காரை பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், நாம இதோட கொஞ்சம் விலை கம்மி கார் தானே வச்சிருக்கிறோம்னு வருத்தப்படுது இல்லை. அப்போ அங்கே நிறைவு ஆகலை பாருங்க. தற்காலிகமான ஒரு நிறைவு நம்ம பிடிச்சிக்கிட்டு நிறைவு நிறைவுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ தேடுறத சரியாக தேடி பிடிக்காம கண்டதெல்லாம் தேடி அதுதான் அது இதுதான் இது அப்படின்னு மாற்றம் அடைகிறீ இல்லையா, அதனால தான் உனக்கு சுக துக்கங்கள்ல சிக்கிற அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்குது. அப்போ அதனால் இங்கே பக்தினாலும் ஞானம்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம உணர்ந்துட்டா போதும், நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம், அந்த பூரணமாக இருக்கிறோம், அந்த இருப்பாக இருக்கிறோம், அந்த சாந்தியில் இருக்கிறோம், அந்த அமைதியில் இருக்கிறோம், ஆனந்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். ஆனால் அந்த நிலைக்கு நம்ம போகிறதில்ல, எதையோ தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதனால் இங்கே ராஜ கிரகம் அப்படின்னா ராஜாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறைவை வந்து இந்த மனசு ஆசைப்படுது. ஆனால் அந்த மனசை நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவன் இந்த வாழ்க்கையில் இருக்கிற சுகமே நிறைவாக இருக்கும் போட்டிருக்கு, எனக்கு தான் டென்ஷனுங்க, என்னதான் அரிசி உணவு கிடைச்சாலும் நிம்மதியாக தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ப்ரெஷரு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு கொண்டு வந்து எங்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க, சாப்பாடு கிடைச்சா போதுமா, எனக்கும் நிறைவு தாங்க வேணும்னு அவன் கேட்குறான் ராஜா. நாமளும் நிறைவு தான் கேட்குறோம். ஆனால் உண்மை என்னன்னா வாழ்க்கையினுடைய கம்பேரிசனை வந்து நம்ம உணவோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், அரண்மனையோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், ஆடம்பரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு நிறைவை கொடுக்காதுங்கிறத இந்த இடத்துல கம்பேரிசன் பண்ணி புரிய வைக்கிறார். அதுதான் இந்த சூத்திரம். இந்த 31வது சூத்திரத்தில் ராஜாவுடைய வாழ்க்கை போல ராஜ கிரக போஜனாதிசு ததைவ திருஷ்டத்துவாத்து. ராஜா வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு அறுசுவை உணவு ஆடம்பரம் இது மாதிரி விஷயத்தை அனுபவமாக்குவதிலே ஆசைப்பட்டு அது போலவே நானும் அடைய வேண்டும் என்று மனம் விரும்புவதனால் நமக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமானா, எப்படி நடக்கும். ஆனால் ஏற்கனவே நீ ராஜ வாழ்க்கையில தான்ப்பா இருக்கிற அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அதுதான் பராபக்தி நிலை. ராஜ கிரகம்னா ராஜாவுடைய இல்லம், ராஜாவுடைய அரண்மனை தான் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நினைத்தால் நீ அதுதான் ஏற்கனவே அந்த நிலையில் தான் இருக்கிறாய், அதுதான் நீ நினைத்துக் கொண்டிருப்பது போல அந்த அரண்மனையிலோ அறுசுவை உணவிலோ இல்லை, அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இங்க இந்த சூத்திரம் 31வது சூத்திரம் புரிய வைக்குதுங்க. அப்ப நாமளும் இதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தேடுறது வந்து இதுல சந்தோஷம் இருக்கு அல்லது அதுல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம்தான். ஏன்னா எல்லோருக்குமே ஒரே விஷயம் தானே, மகிழ்ச்சி நிறைவு தானே நமக்கு தேவை. ஆனா அது எதுல இருக்குன்னு தெரியல. அதனால ஒவ்வொரு விஷயமும் மாத்தி மாத்தி பாக்குறோம். அப்படி மாத்தி மாத்தி பார்த்தாலும் அதுல நாம முழுமை ஆகுவதில்லை, திருப்தி ஆகுறது இல்லை. ஆனா அந்த இறைத்தன்மையோ முழுமையா தான் இருக்குது, திருப்தியா தான் இருக்கு, நிறைவா இருக்கு. அதுதான் இறைத்தன்மை. அப்ப அந்த இறைத்தன்மைக்குள்ள போறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆல்ரெடி நீ அதுவா தான் இருக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது 32, நான் தேன ராஜா பரிதோஷ சசு சாந்திர்வா. சசு சச்சு இல்ல, சச்சு சச்சு சாந்திர்வா அப்படின்னா பசி, அதாவது இதுவும் அதே தான். அதனால ராஜா வீட்டுல சாப்பாடு முதலியவற்றால அரசன் திருப்தி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறியா? அப்படி நீ திருப்தி ஆயிடுவான்னு நினைக்கிறது அஜ்ஞானம் அப்படிங்கறது இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. நான் இல்லை தேன, அதனால் அந்த ராஜா வீட்டு உணவு முறையினால் ராஜா, நான் தேன ராஜா பரிதோஷ, பரிதோஷனா திருப்தி மகிழ்ச்சி அடைகிறாரானா சச்சு சாந்தி பசி தீர்ப்பதினால் அவர் நிறைவாகி விட்டாரானா இல்லை அப்படிங்கிறது இந்த 32வது சூத்திரம் மீண்டும் அந்த ராஜாவுடைய கம்பாரிசனிலேயே வருது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ராஜா வீட்டுல இருந்தா நமக்கு எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா அது எப்படி எல்லாம் கிடைச்சிரும்? ஏன்னா நம்ம வெளிப்புற விஷயங்களோட கம்பேர் பண்ணிட்டு ராஜா வீட்டுக்கு போயிட்டா நமக்கு நல்ல அறுசுவை உணவு கிடைக்கும், ஆடம்பரமான அரண்மனை கிடைக்கும், வசதியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா வெறும் அந்த பசியினால மட்டும், அந்த அறுசுவை உணவு சாப்பிடுவதனால மட்டும் நம்ம திருப்தி ஆகிட முடியறது இல்லை. ஏன் திருப்தி ஆக முடியறது இல்லைன்னா, நம்ம மைண்டு வந்து எப்பயுமே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தாவக்கூடியதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாருங்களேன், ராஜா வீட்டு விருந்துக்கு போறீங்க, அறுசுவை உணவு வச்சிருக்காரு, விதவிதமான உணவு, எவ்வளவு சாப்பிட முடியும் உங்களால? ஒரு 4 ஐட்டம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்ச உடனே மீதி 10 ஐட்டத்தை பார்த்து அங்கலாயிட்டோம். அதை சாப்பிட முடியலையே, இதை சாப்பிட முடியலையே, ஒரே நாளில் கொண்டு இவ்வளவு வச்சா எப்படி? தினமும் ஒவ்வொன்று கொடுக்கலாம்ல, அல்லது ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொன்று கொடுக்கலாம்ல, இப்படியே கொண்டு இத்தனையும் ஒரே டைம்ல வச்சா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு மனசு அப்பயும் அங்கலாப்பு தான் படுமே தவிர திருப்தி ஆகாது. அதனால ஒரு அரச வாழ்க்கை, அரண்மனை உணவு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு திருப்தி கொடுத்துருமானா? எப்படி திருப்தி கொடுக்கும்? அரசனுக்கே அது திருப்தி கொடுக்காது, அரசனுக்கு கூட அது திருப்தி கொடுக்காது. ஏன்னா அரசனுக்கான அறுசுவை உணவுகள் அவன் முன்னாடி வைக்கப்பட்டிருந்தாலும் அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. ராஜாவுக்கும் 2 கை 2 கால், அதே வாய் அதே நாக்கு தான் இருக்கு, நமக்கு அதே தான். ஆனா அவரு மட்டும் என்ன பயங்கரமா சாப்பிட போறாரா? அவரும் நம்மள மாதிரி தான் சாப்பிடுவார், கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போதும்னு எழுந்து போயிடுவார், அவ்வளவுதானே. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பார்த்துட்டு கடந்து போவாரு, நமக்கு அதுக்கும் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம். அதனால அதை இங்க கம்பேர் பண்றாரு. ஏன்னா அன்றைய காலங்கள்ல வந்து இப்படிதானே கம்பாரிசன் பண்ண முடியும், ராஜாவுடைய கம்பாரிசனும் சாதாரண ஒரு குடிமகனுடைய கம்பாரிசனும் பண்ணி பார்த்து சொல்றாரு. அப்ப இங்க சாதகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளி விஷயத்துல ஏதோ சந்தோஷம் இருக்குது, ஆனந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் உடல் அளவில் தான் இருக்குது, ஆனா உண்மையான ஆனந்தம் என்பது உள்ளத்தில் மலர்வது அப்படிங்கறத இந்த சூத்திரம் புரிய வைக்குது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப உணவுங்கிறது ஒரு விஷய அனுபவம் தான், ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய தற்காலிகமான ஒரு விஷய சுகம்தான். ஆனா அதுக்கான தீர்வு என்னன்னா பசி ஆறுது, அவ்வளவுதானே. அப்ப பசி ஆறுவதனால நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சாந்தி கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது, உண்மைதான். ஆனா அது நிரந்தர சாந்தி ஆகுமா, நிரந்தர திருப்தி ஆகுமானா? ஆகாது. அப்ப என்னன்னா, வெளி விஷயங்களினால் என்றும் யாருமே நிறைவை அடைவதில்லை, திருப்தியை அடைவதில்லை, அது முழு திருப்தியை என்றுமே கொடுப்பதில்லை. அப்ப எப்பங்க முழு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அது உள்ள திரும்பி ஆத்ம அனுபவம் உண்டாகும் போது மட்டும்தான் நமக்கு அந்த முழுமையான நிறைவு திருப்தி வந்துடும். ஆனா நம்ம பெரும்பாலும் நம்ம யாருக்குமே ஏன் அந்த நிறைவு, அந்த திருப்தி, பூரணத்துவம் வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்ம வெளியே தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ளேயே பார்க்கறது இல்லை. நம்ம உணர்வை அந்த உயிரை அந்த ஆத்மாவை நம்ம அனுபவமா அறியாம வெளி விஷயங்கள்லயே நாட்டம். அப்ப இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இறைத்தன்மை பிரகாசிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் பற்றிய அறியாமை என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நிறைய பேர் இப்படி கேட்கலாம், இப்ப நம்ம எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் வந்து எனக்கு பணம் வேணுங்க, வசதி வாய்ப்புகள் வேணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதே தான் திருப்பியும் கேள்வி கேட்போம். சரி உனக்கு பணம் வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், அதெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா நீ திருப்தி ஆயிடுவையா அப்படின்னு கேட்டா அவன் திருப்தி ஆயிடுவானா? ஆக மாட்டான். ஏன்னா நீங்க எவ்வளவு பணம் பாசு கொடுத்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் கொடுத்தாலும் மற்றவனோட கம்பேர் பண்ணி தான் அவன் வாழ்வான். ஏன்னா அதான் மைண்டு. மைண்ட் எப்பயுமே வந்து ரியாலிட்டியில் இருக்கிற விஷயத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இப்போ ஒருத்தன் வறுமையில் இருக்கிறான்ட்டு நீங்க அவனுக்கு ஒரு வீடே கட்டி கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், என்னுடைய வீடு சிம்பிளா தான் இருக்கு, அவனுடைய வீடு ஆடம்பரமா இருக்கு, அப்பயும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்னு மீண்டும் ஏக்கம் தான் அடைவான். அதே மாதிரி நீங்க ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கானே கார் வாங்கி கொடுக்கலான்ட்டு நீங்க காரே வாங்கி கொடுத்தாலும் இது என்ன சாதாரண கார் தானே, அவர் பாருங்க விலை உயர்ந்த கார்ல போயிட்டு இருக்காருன்னு அப்பயும் ஏக்கம் தான் பண்ணுவான். அப்ப எப்பயுமே ஒரு மனிதனை புற விஷயத்துல நீங்க திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எப்படி மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாதோ அது மாதிரிதான் நம்முடைய மனசுலையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அப்ப இந்த திருப்தி எப்ப வரும், இந்த சாந்தி இந்த அமைதி எப்ப வரும்னா அது வெளியே தேடி அடையக்கூடிய விஷயம் கிடையாது, அது நமக்கு உள்ள மலரக்கூடிய விஷயம் என்பதை இந்த சூத்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த சூத்திரத்தை நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிச்சோம்னா அப்ப நமக்கு இந்த வெளி விஷயமே தேவையில்லையா, உலக அனுபவங்கள்லாம் வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி புரிஞ்சிக்க கூடாது. இந்த வெளி விஷயங்கள் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியை கொடுக்கும், தற்காலிகமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனா அது நிரந்தரம் அல்ல. ஆனால் நம்முடைய உண்மையின் நிலை நம்ம உள்ள திரும்பி பார்த்து நம்ம அடையக்கூடியதுதான் நிரந்தரம். அப்போ இங்க உண்மையா வெளி விஷயம் தற்காலிகமான தீர்வை தரும், ஆனா நம்மை நம்ம ஆத்மா என்று உணரும் போது நிரந்தர திருப்தி தரும். அப்ப இங்க அந்த நிரந்தர திருப்தி எப்படி நடக்கும்னா நம்ம உண்மையான அன்பு வெளிப்படுத்தும் போது, ஆத்மாவை உணரும் போது தான் அதுதான் பராபக்திங்கிற நிலையில நமக்கு எப்பயும் ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை நிறைவை வந்து முழுமையா கொடுத்துரும், போதும் என்ற மனசா மாறிடும். அப்போதான் அதுக்கு எதுவும் தேவைப்படாது. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு வரியில இந்த 32வது சூத்திரத்துக்கு பொருள் சொல்லணும்னா, இப்ப வெளி விஷயங்கள் வந்து எப்படி தற்காலிகமான ஒரு நிறைவை தருமோ அது மாதிரிதான், இப்ப வெளி உணவு நம்ம சாப்பிடும்போது தற்காலிகமாக ஒரு பசி நிறைவை தருது. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க பசி நிறைவை கொடுக்கும், ஆனா அது பர்மனண்டா நிறைவாயிடுச்சானா? இல்லையே. காலையில டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா இட்லி, அப்ப வயிறு நிறைவாச்சு, திருப்தி ஆயிட்டீங்க. ஆனா மத்தியானம் திருப்பி பசி எடுக்குது இல்ல, அப்ப மீண்டும் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு பசி வந்துகிட்டே இருக்கும், நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க போறோம். அப்ப இது மாதிரி வெளி விவகாரங்கள்ல நம்ம எதையாவது தேடி தேடி பிடிச்சுக்கிட்டே இருக்கோம், அது நிறைவை தராது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவே நாம் தான் என்று நம்முள் உணர்ந்து கொண்டால், இருப்பது இருப்பு மாத்திரமே என்று நாம் அந்த அன்பு உணர்வோட இரண்டர கலந்து விட்டால் அப்பொழுது நமக்கு பூரண நிறைவு திருப்தி வந்துவிடும் என்று நம்ம இதுல பாக்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்துறது 33வது சூத்திரத்துல சொல்றார். 33ல் என்ன சொல்றாருன்னா, தஸ்மாத் சைவ கிராகியா முமுட்சுபிகி, தஸ்மாத் ஆகையால் இதனால், சைவ அப்படின்னா ஷா ஏவ அந்த பராபக்தி மட்டுமே, அதுவே கிராகியானா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, கடைபிடிக்கப்பட வேண்டியது. யாருக்கு? மோட்சம் விரும்புகிறவர்களால். முமுட்சுபிகி, மோட்சத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பராபக்தியை அடைய வேண்டும், பராபக்தியை பிடித்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த 33வது சூத்திரத்துல 2வது அதிகாரத்துல நாரதர் என்ன நமக்கு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவை கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷார்த்தத்தினுடைய நிகழ்வை இங்க நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறாருன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம். அப்ப தர்மம் அர்த்தம், காமம் மோட்சம். அதாவது இங்க நமக்கு என்னென்ன தேவை? அறம்பொருள் இன்பம். இப்ப நீங்க சரியானபடி வாழணும், பொருள் ஈட்டணும், அதன் வழியா இன்பம் அடையணும். ஆனா இறுதியா உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? மோட்சம் தானே, வீடு பேரு தானே. அப்ப வீடு பேருனா என்ன? விடுதலை, நிறைவு, திருப்தி அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து புருஷார்த்தத்துல வீடு பேருன்னு படிச்சுட்டு எங்கேயோ போறது, சிவபெருமான் பக்தனா இருந்தா இறந்த பிறகு கைலாஸ் போறது, விஷ்ணு பக்தனா இருந்தா இறந்த பிறகு வைகுண்டம் போறதுங்கிற மாதிரி முக்தியை நினைச்சுக்காம இங்க விடுதலை ஆகிறது தான் நோக்கம், லிபரேஷன் தான். அதை தான் இங்க புருஷார்த்தத்துல சொல்றாங்க, அறம்பொருள் இன்பம் வீடு. நீங்க நேர்மையா வாழணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், அதுல ஆனந்தம் அடையணும், முடிவில் நிறைவடையணும். அந்த ஆனந்தம் தான் உங்களுக்கு நிறைவை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பூரணத்துவம், அந்த நிறைவு எப்ப உண்டாகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பராபக்தி செய்வதனால், பராபக்தியை ஏற்றுக்கொள்வதனால் அந்த பூரணத்துவம், அந்த நிறைவு உண்டாகும் அப்படிங்கிறத இங்க சூஷகமா பூடகமா பதில் சொல்லிட்டார். அப்ப என்ன இந்த ஸ்லோகத்துக்கு நேரடி பொருள் அப்படின்னு கேட்டா, மோட்சம் விரும்புகிறவர்கள் அந்த பராபக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த சூத்திரம் ஒரு முடிவை தருது. என்ன மாதிரி முடிவு தருதுன்னா, பலன் அப்படின்னு நீங்க எதையோ எதிர்பார்த்து போறீங்கல்ல, அந்த என்ன மாதிரி பலனை நீங்க எதிர்பார்த்து போறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலனை எதிர்பார்த்து போறோம். இப்ப ஒரு வேலைக்கு போறதுனால என்னங்க பலன்? சம்பளம் தாங்க பலன். சரி, அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், எனக்கு இது பண்ணா இது, இது பண்ணா இது அப்படின்னு ஏதோ ஒரு பலன் இருக்கு இல்லையா, அந்த பலன் வந்து பலவாறாக இருப்பது போல நாம பார்க்கிறோம். ஆனா அதனால நமக்கு நிறைவான பலன் கிடைக்குமா? திருப்தி நிரந்தரமா கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா நமக்கு தேவை வந்து நிரந்தரம் தானே, நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான சாந்தி, நிரந்தரமான திருப்தி. அந்த லிபரேட் ஆகணும், மைண்ட் எதுலையுமே பற்று இல்லாம லிபரேட் ஆகணும், விடுதலை ஆகணும். அப்ப அதை நோக்கி நம்ம போறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களையும் பிடிக்கிறோம். ஆனா நேரடியா அதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க தயாரா இல்லை இல்லையா, அதுக்கு இங்க முடிவு சொல்றாரு. நேரடியா நீ வந்து அந்த நிறைவாகணும்னா ஒரே வழி பராபக்தி பண்றது, தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா நீ வெளி விஷயத்துல எதை தேடினாலும் நிறைவாக மாட்டப்பா, நிறைவு ஆகாது. ஏன்னா மனசு வந்து அப்படியே அடுத்தடுத்த விஷயத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அதனால எது உனக்கு நிறைவை தரும், பூரணத்தை தரும், திருப்தியை தருமோ அதை நேரடியாக புரிந்து கொள், உணர்ந்து கொள் என்று சொல்றார். அப்ப நம்ம நேரடியா அதை உணரணும்னா பராபக்தின்னு சொல்றாரா? உடனே பராபக்தினா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பராபக்தினா பிரேமை, தூய அன்பு அப்படின்னு சொல்றான். அப்ப அன்பு உணர்வால் நீங்க உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைவை கொடுக்குறோம், திருப்தியை கொடுக்குறோம். ஆனா அந்த உண்மையான அன்பு உணர்வுங்கிறது அவ்வளவு ஈஸியா வராது. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே டுவாலிட்டி இருக்கிறதுனால, இது என்னது அது உன்னது, நீ வேற நான் வேற அப்படிங்கிற இருமைகள் இருக்கிற மனசுக்கு அந்த உண்மையான அன்பு பராபக்தி வெளிப்படவே வெளிப்படாதுங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முடிவுங்கிறது வந்து அவர் சொல்லிட்டாரு, ஆனா நாம முடிவு செய்யணும் இல்ல, நாம முடிவு செய்யணும். இப்ப திருப்திங்கிறது எதுல வரும் அப்படின்னா, ஒருத்தர் குலாப் ஜாமுன் சாப்பிட்டா எனக்கு ஸ்வீட்ல திருப்தி ஆயிடும்பா, ஒருத்தர் ரசகுல்லா சாப்பிட்டா எனக்கு ஸ்வீட்ல திருப்தி ஆயிடும்பா. அப்ப அவரவர்களுக்கு அந்த தற்காலிகமா அதை சாப்பிட்டு திருப்தி ஆகிறது வந்து உண்மையான திருப்தி இல்ல, டெம்பரரியான திருப்தி. அப்ப இப்ப நீ குலாப் ஜாமுன் கொடுத்துட்டேன், நீ டேஸ்ட் பார்த்து திருப்தி ஆயிட்டியாப்பா, இனிமே குலாப் ஜாமே கேட்க மாட்டேயான்னு கேட்டா அது எப்படிங்க? ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் தோணுமே அப்படிமா. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? நீங்க திருப்தி ஆகிற விஷயம் எதுவுமே தற்காலிகமாகத்தான் இருக்கும். பூரண திருப்தி, நிறைவு திருப்தி வருமா அப்படின்னா எதுலையுமே வராது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அந்த திருப்தியே நீ கேட்டு பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். விஷயம் இவ்வளவுதான். அந்த பராபக்திங்கிறது என்னன்னா திருப்தி தான். அப்ப நீங்க டைரக்டா திருப்தியே கேட்க வேண்டியதானே. ஆனா அது கிடைச்சா திருப்தி ஆகும், இது கிடைச்சா திருப்தி ஆகும்ட்டு எதையோ கேட்டு கேட்டு திருப்தியை பார்க்க பாக்குறீங்க, அது நடக்காது. அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டா உனக்கு என்ன திருப்தி கிடைக்குமா? அப்ப டைரக்டா திருப்தியே கேட்டுட்டீங்கன்னா நீ குலாப் ஜாமுனே சாப்பிட வேண்டியதில்லை, திருப்தியா இருக்கலாம். ரசகுல்லா சாப்பிட்டா திருப்தி ஆகுமா? டைரக்டா திருப்தியை கேட்டீங்கன்னா ரசகுல்லாவே சாப்பிட வேண்டியதில்லை. அப்ப பணம் வந்துட்டா திருப்தி ஆயிடுவனா? டைரக்டா திருப்தியை கேட்டா பணமே வேண்டியதில்லை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க நாரதருடைய இந்த சூத்திரத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா, மோட்சம் முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது மைண்டுக்கான ஒரு லிபரேஷன், மனதுக்கான ஒரு விடுதல். அப்ப மனம் எதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும்னா, பற்றிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். எதையாவது ஒன்று பிடிக்குது பாத்தீங்களா, அதிலிருந்து ஃபஸ்ட்டு விடுபடணுங்க. அப்ப எதையும் பிடிக்காம மைண்டால் இருக்க முடியுமானா? எதையும் பிடிக்காம இருக்கிறது தான் இங்க அறிவு, அது அந்த நிலை தான் உண்மையா இருக்கு. ஆனா மைண்ட் தான் இடையில வந்து இதெல்லாம் உருவாக்கி உருவாக்கி எனக்கு அது வேணும் இது வேணும் இதுல நான் அடைய போறேன் அதுல அடைய போறேன் அப்படின்னு எதையோ பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ங்கிறத இப்படி பூடகமா இன்டைரக்டா ரிஷிகள் வந்து பேசுறாங்க. அப்போ நமக்கு இந்த கடைசி சூத்திரத்துல முமுட்சு மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளி உலகத்துல இல்லை. அப்படி நீங்க வெளியே தேடி அந்த மோட்சத்தை அடைய முடியுமா, திருப்தி அடைய முடியுமான்னா முடியவே முடியாது. அப்ப அதுக்கு என்னங்க நேரடியா வழின்னு கேட்டா பராபக்தி ஒன்றுதான் வழி. அப்ப பராபக்தினா என்னங்கன்னா அன்புதான் வழி. அப்ப அன்புதான் சிவம், அன்பை மட்டும் பிடிச்சுக்கோங்க, அதுதான் நேரடியான வழி. வேற சுத்தி சுத்தி எல்லாம் வந்து நீங்க எதையுமே திருப்தி அடைய முடியாது, எதுலையுமே திருப்தி அடைய முடியாது. ஏன்னா இதெல்லாம் வெளி விஷயங்கள்ல மனசு எப்பயுமே திருப்தி ஆகாது அப்படிங்கிறதுல இந்த சூத்திரத்தினுடைய இறுதி முடிவா நம்ம பார்க்கறோம். அப்ப இங்க முமுட்சு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எத்தனையோ பேர் வந்து வெளியே எனக்கு இதுல திருப்தி அதுல திருப்தின்ட்டு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் வந்து தீவிரமா முடிவெடுப்பான், என்னன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, என்ன நான் அடையிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, திருப்தி ஆகவனா, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் உலகத்தையும் உண்டாக்கி இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தேடுறவன் மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன், அவன்தான் முமுட்சு என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா எல்லோரும் முமுட்சின்னு சொல்லாது, ஏன்னா முமுட்சுங்கிறது ஒரு தனி கேட்டகரி, அந்த இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்க. எங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றோட மேக்சிமம் மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறவன் கோடியில் ஒருவனா தான் இருப்பான். அப்ப கோடியில் ஒருவன் தான் முமுட்சுவா மாறி மோட்சத்துல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை அடைவான். இப்ப இந்த இடத்துல நாரதர் வந்து ஒரு தெளிந்த அறிவை தெளிந்த முடிவை நமக்கு என்ன சொல்றாருன்னா, மோட்சம் வேண்டுமென்றால் பராபக்தியை பிடி அப்படின்ட்டார். அவ்வளவுதாங்க ஒரே விஷயம். ஆனா பராபக்தினா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, அதுதான் நான் திரும்பியும் சொல்லுவேன். ஏன்னா மோட்சம் வேண்டுமென்றால் பராபக்தியை பிடின்னு சொல்லிட்டாரு, அதனால நான் இன்னைக்கு இருந்து ஊதுபத்தி கல்புறம் காட்டிக்கிட்டு கடவுளை வழிபட போறேன், அதுதான் அவர் பக்தியை பத்தி பேசிட்டாருன்னு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்படி புரிஞ்சா என்ன ஆயிடும், விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்ச பிறகு சீத்தைக்கு ராம சித்தப்பா வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா பராபக்திங்கிறது அன்பு உணர்வு அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உணர்வுல நிக்க பாருங்க, அவ்வளவுதான். அதுதான் இங்க இறைத்தன்மை, பக்தி அன்பு ஞானம் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நம்ம இன்றைக்கு இந்த இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அதிகாரம் பராபக்தியின் மகத்துவம் எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல் அத்தியாயத்துல நாரதர் என்ன சொன்னார்னா பராபக்தி என்றால் என்னன்னு சொன்னார். பக்தினா அன்பு பிரேமை அப்படின்ட்டாரு. இப்ப இந்த இரண்டாவது அத்தியாயத்துல எது உயர்ந்ததுன்னு கேட்டாரு. அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பல மார்க்கங்கள் இருக்கலாம், ஆனா அந்த மார்க்கத்துல நீ வந்து ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்றியா இல்ல யோகம் உயர்ந்ததுன்னு சொல்றியான்னு கேட்டா, இல்லப்பா பராபக்தி மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிறத இங்க ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா மகத்துவம் அப்படின்னா பராபக்தி ஒன்றுதான் மகத்துவம். அப்ப பராபக்தினா என்னங்க அப்படின்னா, ஏன் பராபக்தி உயர்ந்தது அப்படின்னா, அது அன்புனால, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பழமொழி இருக்கு, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் அன்பு செலுத்துவேன், இன்னைக்கு 2 கிலோ அன்பு கொடுப்பேன், நாளைக்கு ஒரு 2 கிலோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல இன்னைக்கு ஒரு 2 மீட்டர் கொடுக்குறேன் நாளைக்கு ஒரு 4 மீட்டர் கொடுக்குறேன்னு சொல்லலாமா, எந்த அளவுலையும் நீங்க அளவீடு பண்ண முடியாது. அன்புக்கு அடைக்கும் தாள் கிடையாது, அது எப்பயுமே ஆல்வேஸ் ஓப்பன், அதை லாக் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. அதனால அது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயோ ஒரு பவுண்டரிக்குள்ளேயோ ஒரு வெயிட்டுக்குள்ளேயோ ஒரு அளவுக்குள்ளேயோ அடக்கி வைக்கவே முடியாதது தான் அன்பு. அப்போ அப்படிப்பட்ட அன்பு தான் மிக உயர்ந்தது அப்படிங்கிறத இங்கே காட்டுறாரே தவிர, உடனே பக்தி மார்க்கம் தான் உயர்ந்ததுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பக்தின்னா விழுந்து விழுந்து கடவுளை கும்பிடுறது தானே உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு நாரதர். நாரதர் வந்து பக்தியை பற்றி பேசுகிறாரு, அப்போ பக்தி உயர்ந்ததுங்க, ஞானத்தை விட பக்தி சிறப்பு. நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க, ஞானமெல்லாம் என்னங்க ஞானம், பக்தி தாங்க சிறப்பு, பக்திக்கு மீறினது ஒன்றுமே கிடையாது அப்படிம்பா. சரி பக்தினா என்னப்பா, கற்பூரம் காட்டுறது ஊதுபத்தி காட்டுறது தான் பக்திம்பா. அப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டு பக்தி உயர்ந்ததுன்னு சொல்கிற விஷயத்த இங்கே நாரதர் பேசலை. பக்தி தான் உயர்ந்ததுன்னா அந்த பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்தியை பற்றி பேசணும். ஏன்னா பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு ஒருத்தர் மேலோட்டமாக சொல்கிறத அதை கேட்டுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. ரிஷிகள் சொல்கிறத கேட்கணும், ரோட்ல போறவன் சொல்ற பக்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அவன் சுயநலத்துக்கு பக்தி செலுத்தும்பான், அந்த பக்தி எப்படி பக்தி ஆகும், அவன் சுயநலத்துக்கு அன்பு செலுத்துமா, அந்த அன்பு எப்படி அன்பாகும், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காதது தானே தூய அன்பு, உண்மையான பிரேமை, அதுதானே இங்க உயர்ந்ததுன்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த உண்மையான பிரேமை அன்பு என்பது நீங்க ஏதோ காட்டக்கூடியது, வெளியிருந்து பெறக்கூடியது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்தா அதை இன்னைக்கு எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அது மட்டும்தானே இருக்குது, அந்த ஒரே விஷயம்தான் இருக்கு, அதுவே எல்லாமா இருக்கு, எங்கும் வியாபித்திருக்கு, எதிலும் ஊடுருவி இருக்கு, எல்லை இல்லாமல் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பரான் பேர். பரான்னா எல்லை இல்லாதது, இன்ஃபினிட்டின்னு பேரு. அதுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்கா, ஒரு பவுண்டரி இருக்கா, பவுண்டரி கூட கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு பக்தி அப்படின்னா அது என்ன தெரியுமா, அந்த உள்ளத்தின் முழு கரைதல்னு பேரு. ஆக்சுவலா அந்த அன்புக்கு பேர் என்னன்னா அது கரைந்து போவது. அந்த இடத்துல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோ ஒரு டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைங்க. அதுதான் தானாக கிடைக்கக்கூடிய பலன் என்று யார் சொல்றா, பிரேமகுமாரர், சனகாதி முனிவர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரம்மகுமாரர் சொல்றார். அப்ப பிரம்மகுமாரர்னா சனகாதி முனிவர்கள் சனகர் சனந்தனர் அப்படின்னு வரக்கூடியவர்கள் ஒருத்தர் பிரம்மகுமாரர்னா பிரம்மத்தினுடைய மகன் என்று பெயர், பிரம்மாவினுடைய மகன், அதனால பிரம்மகுமாரர் அப்படின்னார். ஏன்னா நான்கு ரிஷிகள் வந்தாங்க இல்லையா முதல் முதல்ல பிரம்மா கிட்ட இருந்து, அந்த அடிப்படையில அவருக்கு பிரம்மகுமாரர்கள்னு பேரு. நான்கு பேரையுமே பிரம்மகுமாரர்கள் தான் சொல்லுவோம். அப்ப அதனால அப்படிப்பட்ட ஒரு ரிஷி விளக்கம் கொடுக்குறாரு, அது தானாகவே வரக்கூடிய பலனப்பா, நீ அதை தேடி எல்லாம் அடையணுங்கிறதே கிடையாது. ஏன்னா அது மட்டும்தானே இருக்குது, அது இருக்கிறத நீ உணர்ந்தா போதும். அது ஏதோ அடைய போறேன், அனுபவிக்க போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்ட்டெல்லாம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா இந்த உபதேசத்தை அவங்க வாங்கினது யார்கிட்ட, சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட. அப்ப தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசம் எப்படி, மௌனம், சும்மா இரு, அவ்வளவுதானே. அப்ப மௌனம் அப்படின்னா அங்க என்ன அர்த்தம், திருப்தி, நிறைவு, பூரணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்ப வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் நிறைவாயிடுதோ, ஃபுல்லா சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சுங்கிறீங்களே, நிறைவாயிட்டங்க, திருப்தி ஆயிட்டங்கன்ட்டு, அப்போ உங்களுக்கு சாந்தி கிடைச்சிடும், அமைதி கிடைச்சிடும். அந்த அமைதி தான் நீங்க இறைத்தன்மை, அதுதான் இங்க மௌனம். மௌனம்னா வாய் பேசாம இருக்கிறதுன்னு திருப்பி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா மௌனம்னா தட்சிணாமூர்த்தி வாயே திறக்கல, அதனால நானும் வாயை திறக்க மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தா பக்தி ஆயிடுமானா, அப்படியெல்லாம் இல்லை. மௌனம்னா அந்த பூரணத்துவம், அந்த நிறைவு, சாந்தி, அமைதி, அவ்வளவுதான், அதுக்கு பேர் மௌனம். அப்ப இங்க பிரம்மம்ங்கிற நிலைப்பாடு என்ன, அமைதி, ஆனந்தம், மௌனம் அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுறதுல ஒரு நிறைவு இருக்கு பாருங்க, திருப்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இறைத்தன்மை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம், இந்த சூத்திரம் வந்து அழகா புரிய வைக்குது. ரெண்டாவது சூத்திரத்துல அதை பிரம்மகுமாரரும் சொல்றார், நாரதரும் அப்படிதான் சொல்றார். அப்ப இங்க இறைவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனே அவனுக்கு பிரியமானவன், அவனுக்கு வேற ஒண்ணு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஏன்னா நீங்க உங்க மைண்ட் செட்ல யோசனை பண்ணி பாருங்களேன், இப்ப உங்களுக்கு பிரியமானவர் யாருங்க அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்லுவீங்க, என் வீட்டுக்காரர் எனக்கு பிரியமானவர், என் பையன் எனக்கு பிரியமானவர் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு எவ்வளவு நாளைக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு, அவங்களால ப்ராப்ளம் வராத வரைக்கும். அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டா பிரியமானவர், ஆனா உங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பிட்டார்னா விரோதமானவரா மாறிடுறாரா இல்லையா. அப்ப உண்மையான பிரியம் யாருகிட்ட உண்மையிலேயே இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம நம்மளையே நம்ம விரும்புறதுதான் உண்மையான பிரியம். அப்ப அதைத்தான் பிருகதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்கியர் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதும், ஒரு மனைவி கணவனை நேசிப்பதும், ஒரு பையன் அம்மாவை நேசிப்பதும், அம்மா மகனை நேசிப்பதும் ஆத்மாவினால்தான், ஆத்மா அன்பினால்தான். அது இருப்பதினால் இங்கு நேசம், அது இருப்பதினால் இங்கு பாசம், அது இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஆத்மா மட்டும்தான். அப்ப உண்மையான நேசம் யாரிடத்துல, தன்மீதே தான் வைக்கின்ற நேசம், பாசம். அப்ப இங்க எனக்கு வேறாக இருப்பதெல்லாம் உண்மை இல்லையானா, நானே தான் எல்லாமா இருக்கிறேன். அப்ப இந்த நிலை புரிந்துவிட்டால் நமக்கு விருப்பு வெறுப்பு வராது. ஆனா அது புரியாததுனால நாம ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். அது வேறு, நான் வேறுங்கிறோம், அது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுங்கிறோம். இது எல்லாம் மைண்டினுடைய பிளே, மைண்டினுடைய டுவாலிட்டி. அப்ப அதனால இறைவன் இங்க எல்லாமாக இருக்கிறான், அவனுக்கு பிரியமானது அவன் மட்டுமே, அப்ப அவனுக்கு பிரியமானது அவன் மட்டுமேனா இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவன் தன்னையே தான் விரும்புகின்றான். எப்படி விரும்புகின்றான்? தான் எப்படி முன்னே இருக்கின்றான்? இறைவன் எப்படி இருக்கின்றான்? இறைவனுடைய சொரூபம் என்ன? பிரக்ஞை, பிரஜானம், பிரம்மா, உணர்வு. அப்ப தன் உணர்வை தான் விரும்புகின்றான். தன் உணர்வு எப்படிப்பட்டதாக அவனிடத்தில் இருக்கின்றது? அன்பு உணர்வு. அப்ப எப்பொழுதும் தன்னையே தான் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட அன்பு எங்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அது உங்க மூலமா, எம் மூலமா, இந்த உலகம் மூலத்துல எல்லா விஷயத்திலும் பரவி கிடக்குது. அப்ப அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுலதான் இங்க நம்ம உண்மையான ஆனந்தம் இருக்கு. அதை தெரியாம வேற எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்று நம்ம நிறைவாக போறது இல்லை அப்படிங்கறது இங்க நாரதர் சொல்றார் இந்த இரண்டாவது அதிகாரத்துல. மேலும் இறைவன் வந்து அகங்காரத்தை விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னார். இறைவன் அகங்காரத்தை விரும்புவதில்லை, அவன் தாழ்மையுடன் எப்பொழுதும் இருக்கிறான், அவன் தாழ்மையையே விரும்புகிறான் என்று சொன்னார். அப்ப இங்க என்ன? அடக்கம்தான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். திருக்குறள். அப்ப அடக்கம் அமரருள் உய்க்கும்னா, அமரர்னா யாரு? தேவர்கள், தெய்வீகமானவர்கள், சாகாதவர்கள்னு பேரு. எப்பயுமே மரணம் இல்லாதவனிடத்துல அடக்கம் இருக்கும், தாழ்வு இருக்கும். ஏன்? அதுதான் அவனுடைய ரியாலிட்டி. சாகாதவன் எப்படி இருப்பான்னா, அன்பு அடக்கமாக தான் இருப்பான். அதிகாரமாவோ ஆர்ப்பாட்டமாவோ இருக்கவே மாட்டான். அப்ப அதைத்தான் இந்த ரெண்டாவது அதிகாரம் நமக்கு புரிய வச்சுது. பட் எல்லாமே இன்டெரக்டா தான் புரிய வைப்பாங்க. நாம தான் அதை வந்து ஆழ்ந்து விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? அகங்காரம் என்றால் அங்கு இருமைகள் இருக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே வந்து டுவாலிட்டி கிரியேட் பண்ணுது. அப்ப அங்க பிரிவினைகள் வருது, அங்க ஏகத்துவம் உண்டாகாது. அதனால அகங்காரம் வரவே கூடாது. அப்ப என்னதான் உண்மையா நம்ம கிட்ட வேணும்? அன்பு மட்டும்தான் வேணும். அன்பு இருந்துட்டா அங்க என்ன பிரிவினை வரப்போகுது? ஒரு பிரிவினையும் கிடையாது. அதனால பக்தி என்றால், அந்த அன்பு என்றால், அது ஹிருதயத்தை தொடுகிறது. அந்த ஹிருதய மையத்தை தொடுகிறது. அங்கதான் இறைவன் குடியிருக்கிறான். அதுதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப இங்க இருக்கிற உயிர் தான் இறைத்தன்மையா இருக்கு. ஜீவன் அப்படின்னா அங்க உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. அந்த உணர்வு தான் இங்க சிவலிங்கம். நீங்க அதை தான் வழிபடணும். அப்படி நீங்க உண்மையான ஜீவத்துவத்தை, அந்த இறைத்தன்மைய, அந்த உயிரை, உணர்வை வழிபடுறதுங்கிறது என்ன? சதா அது மட்டும்தான் இருக்கு, எல்லாமா இருக்கு, எங்கும் வியாபிச்சிருக்கு. அப்ப இங்க எல்லாமே அதுதான், நான் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அங்கெங்க விருப்பு வெறுப்பு வரும்? ஒன்றும் வராது. இது வந்து ஞானத்துல நம்ம ஒரு மாதிரி டீச் பண்ணி புரிய வைக்கிறோம், பக்தியில இந்த மாதிரி நேரடியா அன்புனால புரிய வைக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஞானம் தான் முக்கியமா, பக்தி தான் முக்கியமானா, இங்க நாரதர் என்ன சொல்ல வராரு? ஞானம் வந்து மனதுக்கான ஒரு தெளிவை கொடுத்து மீண்டும் நம்முடைய உண்மை நிலையில நம்ம உட்கார வச்சிடும். அதாவது நான் யாருன்னு நம்ம தெரியாததுனால நம்ம இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறான்னு வெளியே தேடி ஓடி அடைய பார்க்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் வெளியே தேடி ஓடி அடையக்கூடிய விஷயம் அல்ல. ஏனென்றால் நீங்க வெளியே தேடி அடையக்கூடிய நிறைவு எதிலும் கிடைக்காது, ஆனந்தம் எதிலும் கிடைக்காது. ஏனென்றால் அந்த ஆனந்தமாகவே நீயே இருந்து கொண்டு, அந்த நிறைவாகவே நீயே இருந்து கொண்டு, அந்த திருப்தியாகவே நீயே இருந்து கொண்டு நீ வெளியே ஏதோ திருப்தி அடைய போகிறேன், நிறைவாக போகிறேன், அதை அடைய போகிறேன், இதை அடைய போகிறேன் என்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாய். அப்படி எதுவுமே வெளியே கிடையாது. அந்த அடையும் பொருள் எதுவோ அது நீயே. அப்ப இங்க நம்ம அடையும் பொருள் எதுவோ அது நீயேன்னு சொன்ன உடனே அடையும் பொருள் கடவுள்னு நினைக்க கூடாது. திருப்பி நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நான் அடைய போற பொருள் கடவுள்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப கடவுள்னா யாருப்பா? சிவபெருமானா, முருகனா, விநாயகரா, இல்ல பெருமாளா? பதில் இல்லை. அல்லது ஒவ்வொருத்தரும் என்ன பதில் சொல்லுவான்? எனக்கு சிவபெருமான் பிடிக்கும், நான் சிவன் அடைகிறேன். நான் பெருமாள் பிடிக்கும், பெருமாள் அடைகிறேன். அப்படி அடைய முடியாது. ஏன்னா இங்க அடையும் பொருள் எதுன்னா அன்புதான். மீண்டும் அந்த உண்மைத்தன்மைக்கு வரணும், அந்த உணர்வு தன்மைக்கு வரணும். மீண்டும் உருவத்துக்குள்ள போகக்கூடாது. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, மீண்டும் உருவத்துக்குள்ள போயிடுவோம். நான் அன்பு செலுத்துறேன், ஆனா நான் திருப்பி பெருமாள் கிட்ட அன்பு செலுத்துறேன். நான் அன்பு செலுத்துறேன், ஆனா சிவபெருமான் கிட்ட அன்பு செலுத்துறேன் அப்படின்னு மீண்டும் நீங்க இருமைகளுக்குள்ள போனீங்கன்னா என்றைக்குமே தேர மாட்டீங்க. ஏன் அப்படின்னா தேர முடியாது. மைண்டு வந்து டுவாலிட்டிலேயே இருக்கும். அது என்னைக்குமே எதையாவது பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், எதையுமே விடாது. அப்ப இங்க நாரதர் கடைசியில இறுதி முடிவு என்ன சொல்றாரு? திருப்தி, நிறைவு, பூரணம், சாந்தி, சாந்தி, சாந்தி. உபனிஷத்தை தானே சொல்லுது. உபனிஷத்துல எல்லா மந்திரமும் இறுதியில சாந்தி, சாந்தி, சாந்திகின்னு சொல்லும். சாந்தினா என்ன? அமைதி, நிறைவு, திருப்தி, பூரணம்னு பேரு. அப்போ உங்களுக்கு அமைதி, நிறைவு, பூரணம், திருப்தி தான் வேணும். ஆனா அது எதுல இருக்கு? கார்ல இருக்கா, பங்களாவில் இருக்கா, சாப்பாட்டுல இருக்கா, இல்ல உடல் உறவுல இருக்கா, எதுலையுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தற்காலிகமாக வருகின்ற சாந்தி, திருப்தி, நிறைவு. ஆனால் இது மீண்டும் கேட்கும் மனசு. ஏன்னா நீங்க என்னதான் அறுசுவை உணவு சாப்பிட்டாலும் அன்றைக்கு நிறைவாகிற மனசு மீண்டும் அந்த அறுசுவை உணவை எதிர்பார்க்கும். நீங்க என்னதான் காரு பங்களா வாங்கியிருந்தாலும் மீண்டும் இதுக்கு மேல இன்னொன்னு வாங்கணும்னு எதிர்பார்க்கும். அப்ப இதுல என்றைக்கும் நிறைவாகாத மனச நீங்க என்றைக்கு தான் சாந்தி பண்ண போறீங்க, நிறைவு பண்ண போறீங்க, பூரணம் பண்ண போறீங்க, திருப்தி பண்ண போறீங்கன்னா எதிரையுமே பண்ண முடியாது. அந்த திருப்தி தான் நான் என்று உணர்ந்து கொண்டால் போதும், அந்த அன்பு தான் நான் என்று உணர்ந்து கொண்டால் போதும். அப்ப இறைவன் என்பவன் அன்பாகவே இருக்கின்றான், அன்பே சிவம், அதுவே பராபக்தி என்று இந்த இடத்துல நிறைவு செய்கிறார். அப்ப நமக்கு எல்லோருக்கும் இதுதான் சாத்தியமாகணும், வேற எந்த பாண்டித்யமும் தேவையில்லை. யோகா பண்ற, தலைகளா நிக்கிறேன், பிராணாயாமம் பண்றேன், அப்படி இப்படின்னு கண்ட பயிற்சிகள் எல்லாம் இங்க ஒன்றும் தேவை கிடையாது. அப்ப இங்க நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே விஷயம்தான், அன்பு செலுத்த வேண்டியதுதான். எல்லாவற்றிலும் தன்னை பார்த்து அன்பு செலுத்த வேண்டும். அப்போ தனக்கு வேறாக அன்பு செலுத்துறன்னு நினைக்க கூடாது. அன்புங்கிற விஷயத்துல கூட நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, டுவாலிட்டி அன்பு, அதாவது இவர் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அன்பு செலுத்துறேன், அவர் எனக்கு பிடிக்கல அதனால நான் வெறுக்கிறேன், அப்படின்னா அங்க டுவாலிட்டி இருக்கு. ஆனா எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் என்று தன்னையே பார்க்கின்ற பொழுது எனக்கு அங்க பூரண அன்பு தான் வருமே தவிர, என்னையே நான் விரும்புவதுதான் நடக்குமே தவிர, அங்க எனக்கு விரோதமான காரியம் செய்ய போறது இல்லை. அதுக்குத்தான் நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி சொன்னேன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது உங்களுடைய உருவம் அங்க பிரதிபிம்பிக்கும், அந்த உருவம் உங்களுக்கு தாங்கிறதுனால நீங்க அதை விரும்புவீங்களா வெறுப்பீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் விரும்பத்தானே செய்வோம், நம்ம உருவத்தை நம்ம பார்த்து விரும்புறதுக்கு தானே கண்ணாடி முன்னாடியே போய் நிக்கிறோம். அப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே நான் இன்னைக்கு கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், தலை கொஞ்சம் களைஞ்ச மாதிரி இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நான் என்ன நினைப்பேன், என்னுடைய ஒப்பனை பண்ணணும், என்னுடைய முகம் கொஞ்சம் அழுக்கு பிடிச்சிருக்கு போய் முகம் கழுவிக்கலாம், அப்புறம் என்னோட தலையை கொஞ்சம் வாரனா பாக்குறதுக்கு நீட்டா இருப்பேன், அப்படி இப்படி நம்ம மைண்டு வந்து நம்மளையே நம்ம அழகுப்படுத்தி பாக்குறதுல ஒரு திருப்தி அடையுதா இல்லையா? அந்த சிஸ்டத்தை அப்படியே இந்த யூனிவர்சல் மேல வைங்க. இந்த யூனிவர்சலாவே நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப இந்த யூனிவர்சல் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், நீங்க தான். ஆனா இதுல இது சரியில்லை அது சரி இருக்குங்கிறத உங்க மைண்டு பார்த்தாலும் அதை சரிப்படுத்துறதுக்கு நானே தான் காரணமா இருக்கிறேன், அதை சரி பண்ண வேண்டியது நான் தான், அப்ப எல்லாம் நானே தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வேற்றுமை இல்லாத ஒரே நிலை உண்டாகும். அங்க பிரிவினைகள் கிடையாது, அங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, அங்க இருப்பது அன்பு மாத்திரமே, அவ்வளவுதான். அந்த அன்பை நீங்க அதன் இடத்துல செலுத்த வேண்டியது மட்டும்தான், அது விருப்பு விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எல்லாமே ஒன்று அப்படிங்கிறது தான் அத்வைதம். அப்ப இங்க அன்பின் உச்சம் வந்து வேறுபாடுகள் இல்லாமை. அப்ப இந்த அத்தியாயத்தின் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பக்தி என்பது நாம் நினைச்சு கொண்டிருப்பது போல ஏதோ தனக்கு வேறாக உள்ள ஒரு இறைவனை வழிபடுவது கிடையாது. பக்தி என்றால் தூய அன்பு, பிரேமை என்பதை முதல் அத்தியாயத்தில் சொன்னது போல இங்கு மகத்துவம் என்பதும் பராபக்தி தான் மகத்துவம். ஆனால் அந்த பராபக்தி என்பதோ எல்லாவற்றையும் நேசிப்பது, எல்லாவற்றையும் விரும்புவது தான் உண்மையான அன்பு, அதுதான் இதனுடைய மகத்துவம். அப்ப இங்க ஞானம் என்பது வேறு கிடையாது, பக்தி என்பது வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றே. அப்ப ஞானம் என்பது தன்னை காட்டி கொடுக்குது, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படின்னு அதுக்கான பதில் கிடைச்சிட்டு அதுல மனசு கரைஞ்சு போகுது. அப்ப இங்க இருப்பது இறைவன் மாத்திரம்தான், அந்த ஒரு உண்மைதான் இங்க பராபக்தி என்று புரிய வைக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம என்ன பண்றோம்னா, இந்த இரண்டாவது அதிகாரத்துல, இரண்டாவது அத்தியாயத்துல 33வது சூத்திரத்தோட நிறைவு செய்யறோம். நாளைக்கு 3வது அத்தியாயம் தொடங்கலாம். நாளைக்கு 3வது அத்தியாயம் வந்து பக்தி சாதனானி திருதியோ அத்தியாயகா அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். 3வது அத்தியாயம் பக்தியின் சாதனைகள் என்ன, பக்திக்கான சாதனைனா சாதனைனா என்னன்னா வழி. அதாவது இப்ப நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை சாதிக்க போறேன், இதை சாதிக்க போறேன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நீங்க உண்மையா பக்தினா அன்பு, அப்ப அந்த அன்புக்கான வழி என்னங்கிறத அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறார். 34வது சூத்திரத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த விடை கொடுப்பார். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இது வரைக்கும் 33 சூத்திரங்கள்ல, நல்லா மைண்ட்ல தெளிய வச்சுக்கோங்க. அதாவது பக்தினா அன்பு, அந்த அன்புக்கு பேர் தான் பராபக்தி. அதுதான் முதல் அத்தியாயத்துல பராபக்தினா என்னன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அத்தியாயத்துல அதனுடைய மகத்துவம் என்னன்னாருன்னா, அந்த அன்பு செய்வதனால நீங்க அடைய வேண்டியது அன்பு மட்டும்தான், அதற்கு வேறாக நீங்க வேற எதுலையுமே திருப்தி பார்க்க முடியாது. அப்ப இங்க பராபக்தினா நிறைவு, பூரணம், சாந்தி, அமைதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க நிறைவாயிடுவீங்க. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு புரியுதா? இப்போ நம்ம நிறைவாகிறதுக்கு என்னங்க வழி? இப்போ நான் வந்து சாந்தி ஆயிடணும், அமைதி ஆயிடணும், ஆனந்தம் அடையணும்னு நான் நினைக்கிறேங்க, அப்போ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. அதை வந்து இப்போ அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவார், அது மூன்றாவது அத்தியாயம். அதில் சாதனானி, பக்திக்கான சாதனைகள், வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது நாளைய வகுப்பில் தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.